நெருப்பில் சிலர் ஒளி போன்ற புலன் விஷயங்களை யாக நெருப்பில் யாகம் செய்கின்றனர்.
Recently, one of the first books I wrote, called Brahmachari and Krishna Consciousness, was published in Tamil. What's it called in Tamil?
Krishna Bhakti
Il Brahmacharya. Krishna Bhakti Il Brahmacharya. Many thanks to Sri Giridhari Das Brahmachari and others for help in producing that. One of the first devotees to read this was another of my dear Brahmachari disciples by the name of Ram Keshav Das.
அந்த புத்தகத்தை முதல்ல படித்த என்னுடைய பிரம்மச்சாரி எனக்கு மிகவும் பிடித்தமான சிஷ்யரான ராம்கேஷவ் தாஸ் பிரம்மச்சாரி.
And he asked me to speak more on this topic.
அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசும்படி கேட்டார்.
So I shall attempt to do so this evening.
அதனால அதை பத்தி பேசுறதுக்காக இந்த மாலை பொழுது நான் செலவழிக்க விரும்புறேன்.
Actually, I don't really have much more to say. It's pretty much whatever I had to say about it is in that book.
Na adhu enna solradhukku onnu adhigama illa na endala solla vendi irukku adha ellame andha pusthakathula yerappri irukku.
But often we have the experience that we read something and then when we hear it again spoken, then we grasp it, we comprehend it.
Ana poduva nammude anubhavathula nam enna paarkrom appadina eppa orukkar nam oru vishayatha padichalum marubadi andha vishayatha nam kekkumbodhu appa andha vishayam nammude manadhila aalava padiya aarambikkum.
Have you had that experience? You read something and
உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நீங்க ஏதோ ஒரு படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை கேட்கும்போது
someone says it in the class or when you're speaking with them and it just strikes you. Oh yes, now I understand.
நீங்க உங்களுடைய நீங்க சொன்ன ஏற்கனவே நீங்க புத்தகத்தை படிச்ச விஷயத்தை ஏதாவது ஒரு வகுப்புல நீங்க கேட்கும்போது அது உங்களுடைய மனதில் ரொம்ப ஆழமா பதியறதா உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
Another point is that even though knowledge may be in books, it needs to be spoken and discussed also.
இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஞானமானது புத்தகத்துல இருந்தா கூட அது நம்ம பேசி அதை விவாதம் செய்யறதுங்கிறது முக்கியமானது.
So you may think, all the grihasthas may think, okay, we'll go outside, no need for us to listen to this.
உடனே இங்க இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் எல்லாம் நினைக்கலாம், நம்ம எல்லாம் அப்ப வெளியில போலாம், நம்ம எல்லாம் இங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கலாம்.
But actually the basic principles of Brahmachari life, they are also to be practiced in grihastha life.
ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா பிரம்மச்சாரி வாழ்க்கையினுடைய அடிப்படை கொள்கைகள் கிரகஸ்தர்களாலும் பின்பற்றப்பட வேண்டியது.
And this book is widely distributed throughout the world within ISKCON.
இந்த புத்தகம் ISKCON-குள்ளார உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமா விநியோகிக்கப்பட்டிருக்கு.
And many grihasthas have expressed appreciation of it.
இந்த புத்தகத்தை பத்தி பல்வேறு கிரகஸ்தர்கள் ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க.
Because the important, like I say, the important principles of Brahmachari life are to be practiced within all the ashrams.
Yeah, Abhina, namadhulle sonnamari Brahmachari valkaiyinudaiya mukkiyamana kolgaigal ellame ella ashramathu serndhavaralum pinpatra vendum.
After being trained as a Brahmachari, one can actually be a very good grihastha.
Or yaar oruvar murayana Brahmachari payichi edukkararo avarudhan murayana grihasthara irukka mudiyum.
That's the traditional system.
அதுதான் பாரம்பரிய காலமாக பழங்காலத்துல தொட்டு தொட்டு வந்த பழக்கம்.
That after training as a brahmachari under the care of the guru, then the brahmachari will either decide to remain brahmachari, naishtik brahmachari, or he will go home, samavartana, and then he will become a grihastha.
நம்மளுடைய பழங்காலத்துக்கு வந்து வரக்கூடிய இந்த முறை பிரகாரம் ஒரு பிரம்மச்சாரி குருவனுடைய ஆசிரமத்தில் தங்கி அங்க தன்னுடைய பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்வான். அதற்கு பிறகு அவன் அதே பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் தொடர்ந்து இருக்க விரும்பப்படலாம். அத்தகைய பிரம்மச்சாரிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் என்று அழைக்கப்படுறாங்க. அதே பிரம்மச்சாரி மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போய் அங்க திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொள்றதுக்கு விருப்பப்படலாம். அத்தகைய பிரம்மச்சாரிகள் சமவர்த்தனான்னு அழைக்கப்படுறாங்க.
Nowadays that training is not there.
இன்றைய காலகட்டத்தில் அந்த பயிற்சி முறை இல்லாம இருக்கு.
Practically for children there is no kind of training in any kind of character building whatsoever.
நம்மளுடைய நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அவங்களுடைய நன்னடத்தைகளை வளர்க்கறதுக்கான எந்த விதமான பயிற்சியுமே இந்த காலகட்டத்தில் இல்லை.
Brahmachari means training, education.
Brahmachari
traditionally it means that time of life.
பயிற்சி எடுத்துக்கிறது, கல்வி கற்கிறது, அதுதான் நம்மளுடைய புராதன காலகட்டம் இருந்துட்டு இருக்கு.
Prabhupada often said that the basis of education is character training.
Prabhupada அடிக்கடி சொல்வார், நம்மளுடைய கல்வியினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நம்மளுடைய நடத்தையை வளர்க்கிறது.
But the modern schools, they don't care about character training.
ஆனா நவீன கால வகுப்புகள் பள்ளிக்கூடங்கள்ல அவங்க நடத்தைகளை வளர்க்கறத பத்தி கண்டுக்கிறதே கிடையாது.
They just need to produce technicians who can do some technical job and they don't care what their character is.
அவங்க எல்லாருமே எதுல மும்மரம் காட்டுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியில யாராவது பயன்படுத்தி அது மூலமா நம்ம தொழில்நுட்பத்தை முன்னேறலாம், அதுலதான் மும்மரம் செலுத்துறாங்க. ஒருத்தருடைய நடத்தைகளை பத்தி கவனம் செலுத்துறது இல்ல.
The whole society is simply based on making money.
மொத்த சமுதாயமே பணத்தை சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படுது.
In Sanskritam, the word for money is artha.
சமஸ்கிருதத்துல பணத்துக்கான வார்த்தை அர்த்தம், அர்த்தா.
In Vedic culture, artha is also considered.
Veda kalacharathilum inda artha abingiradha kanakkila eduthukranga.
Dharma, artha, kama, moksha, these are the chatur varga or the four goals of life.
Valkaiyude naalu kurikola chatur vargama karudapadakudiyathu vedangalin prakaram dharma, artha, kama, moksha.
Dharma, dharma means, what does dharma mean?
Dharma, dharma abina enna artham?
There's so many different opinions. It seems to be a difficult word to define.
அதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கும், அதை நம்ம குறிப்பா ஒரே வார்த்தை சொல்றதுங்கிறது கஷ்டமானதா தென்படலாம்.
Even different acharyas have given different definitions.
பல்வேறு ஆச்சாரியர்கள் கூட பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க.
Prabhupada always used to give the Bhagavat definition.
Prabhupada எப்பவுமே
definition Srimad Bhagavatam.
பிரபுபாதர்
எப்பவுமே இந்த வார்த்தைக்கு பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில்
என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம்.
In other words, to follow the laws of God.
இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, கடவுளுடைய கொள்கைகளை அவருடைய சட்டங்களை பின்பற்றது.
Then dharma artha, from following dharma, the prescriptions in human society, then artha will produce. Artha means necessity.
அதுக்கடுத்து தர்மத்துக்கடுத்து அர்த்த அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள், நம்ம எப்படி நம்மளுடைய தர்ம காரியங்களை செயல்படுத்துறோமோ அது தொடர்ந்து அர்த்தம் அப்படிங்கறதும் வரும்.
The requirements for human life,
நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்.
So food, clothing, shelter and money.
உணவு, உடை, இருப்பிடம், பணம்.
பணம், money. And from, if then when one has these things, then there is karma.
எப்ப ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அப்ப அடுத்தது வந்து காமம்.
Fulfillment of material desire.
நம்மளுடைய பௌதிக ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறது.
But that should be also done according to dharma.
ஆனா அதுவும் தர்மத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டியது.
In conditioned life we have so many material desires.
நம்மளுடைய கட்டுண்ட வாழ்க்கையில நமக்கு எக்கச்சக்கமான பௌதிக ஆசைகள் இருக்கு.
Those desires should be fulfilled in a restricted manner according to the laws of dharma.
அந்த ஆசைகள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட முறையில தர்மத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அதை பூர்த்தி செஞ்சுக்கணும்.
So that we can eventually become free from desire and aspire for moksha.
அதன் மூலமா நம்மளுடைய ஆசைகள்ல இருந்து நம்ம படிப்படியா விடுபட்டு மோட்சத்தை நோக்கி நம்ம போகலாம்.
Chaitanya Mahaprabhu spoke of pancham purushartha, the fifth requirement of human life.
சைதன்ய மகாபிரபு ஐந்தாவது தேவை, மனித வாழ்க்கையினுடைய ஐந்தாவது தேவையை பத்தி பேசினார்.
Which is Krishna Prem.
அதுதான் கிருஷ்ண பிரேமே.
ஜார் ஆகே சுனதுல்ல சாரி புருஷார்த்த. In comparison with which the Chatur Varga, this Dharma, Artha, Kama, Moksha are all insignificant.
அந்த ஐந்தாவது தர்மத்தை நம் ஐந்தாவது இலக்கை நம்ம கருத்துல எடுத்துக்கும் போது இந்த சத்துர்வர்கான்னு சொல்லப்படக்கூடிய மனித வாழ்க்கையினுடைய நான்கு குறிக்கோள்களான தர்ம அர்த்தம் காம மோக்ஷம் இதெல்லாமே எந்தவித முக்கியத்துவமும் இல்லாம போயிடுது.
Anyway, the beginning is dharma.
எப்படி இருந்தாலும் ஆரம்பமானது தர்மம்.
And dharma is based on understanding the laws of God and following them.
தர்மம் அப்படிங்கிறது கடவுளுடைய கொள்கைகளை கடவுளுடைய சட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது அடிப்படையாக கொண்டது.
To understand the laws of God, one has to be trained. One has to be taught.
கடவுளுடைய சட்டங்களை பின்பற்றதுக்கு ஒருத்தருக்கு பயிற்சி எடுக்கணும், ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாகணும்.
That is taught in brahmachari life.
அதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கையில சொல்லி தரப்படுகிறது.
And to follow them, one has to have sense control.
அதை பின்பற்றதுக்கு ஒருத்தருக்கு புலன் கட்டுப்பாடு அவசியம்.
So this is also taught in Krishna, in the brahmachari life, sense control.
இந்த புலன் கட்டுப்பாடும் பிரம்மச்சரிய வாழ்க்கையில சொல்லி தரப்படுது.
Because it is due to sense desire that we are trapped in material life.
ஏனா நம்மளுடைய புலன்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகளுடைய காரணத்தினாலதான் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில பிணைக்கப்பட்டிருக்கோம்.
And without sense control, we cannot attain the highest goal of life.
இந்த புலன் கட்டுப்பாடு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளை அடையிறதுங்கிறது சாத்தியமே இல்ல.
We're talking about artha or our necessity.
நம்ம இங்க அர்த்தா நம்மளுடைய தேவை என்னங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
Brahmachari life is meant for understanding what is paramartha or our topmost necessity.
Brahmachari வாழ்க்கையானது paramartham அதாவது நம்மளுடைய மிக மிக முக்கியமான தேவை என்ன அப்படிங்கறத பத்தி அடிப்படையாக கொண்டது.
Paramartha means spiritual life.
Paramartha அப்படினா ஆன்மீக தேவை.
That is our real necessity.
அதுவே நம்மளுடைய உண்மையான தேவை.
Now, traditionally, brahmachari life began very young, at the age of 5, 6, 7, like this.
பண்டைய காலங்கள்ல பார்த்தோம்னா பிரம்மச்சரிய வாழ்க்கையானது 5 வயது அல்லது 6 வயது அப்படிங்கிற ஒரு இளமை பருவத்துல ஆரம்பமாகக்கூடியது.
Brahmachari gurukule vasan danto gurur hitam. The brahmachari stays in the gurukul, the place of the guru.
பிரம்மச்சாரியானவர் குருகுலத்தில் வசிக்கிறார், அதாவது குருவினுடைய இடத்துல.
And he lives there not thinking how I shall enjoy myself, but he lives there to serve the guru.
அவர் அந்த ஆசிரமத்தை வசிக்கும் போது இந்த ஆசிரமத்தில் இருந்து நான் எப்படி என்ன நான் எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இருக்கிறது இல்ல, எப்படி நான் இங்க இருந்து என்னுடைய குருவுக்கு சேவை பண்ணலாம் அப்படிங்கிற மனோநிலையில வசிக்கிறார்.
In modern life, we are, everyone is trying to think about what is good for me, my benefit, selfishness.
நவீன வாழ்க்கையில எல்லாருமே என்னுடைய நலனுக்கு எது சிறந்தது தன்னுடைய சுயநலனுக்காகவே பத்தி நினைக்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க.
But the brahmachari thinks guru or hitam. I'm staying here how I can serve the guru. That is my aim.
ஆனா பிரம்மச்சாரியனுடைய எண்ணம் அப்படின்னா குரு விதம், அதாவது குருவை எப்படி திருப்திப்படுத்துறது அதுவே என்னுடைய குறிக்கோளா இருக்கும் நினைப்பார்.
ஆச்சரான் தாசவான் நீச்சோ, his behavior is like that of a menial servant.
அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்னா ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சேவகனை போல ஒரு நீச்சனை போல இருக்கு.
And குரு சுத்ரித சோத்ரிதம், with an attitude of very strong attachment to the guru.
அது மட்டும் இல்லாம குரு கிட்ட ரொம்ப அதிகமான பற்றுதலோட கூடிய ஒரு மனோபாவத்தோட இருக்கிறார்.
ஸ்ரீல பிரபுபாத் often quoted how Lord Krishna himself accepted the life of a brahmachari.
ஸ்ரீல பிரபுபாத் அடிக்கடி ஒரு மேற்கோள் காட்டுவார் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரே கூட பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டார் அப்படிங்கறத.
He is the supreme personality of Godhead.
அவர்தான் பரமபுருஷ பகவான்.
Everyone is meant to serve him.
எல்லாருமே அவருக்கு சேவை செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்.
But to show to human society how we should live our lives, he also accepted the position of a brahmachari.
ஆனா மனித சமுதாயத்துக்கு எப்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத சொல்லி தரதுக்காக அவரே பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டார்.
Of course, he didn't really have to learn anything.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா அவர் அங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது அவருக்கு.
His guru, his name is, who can say?
அவருடைய குரு யாரு, யாரா சொல்ல முடியுமா அவருடைய குருவினுடைய பெயர்?
சாந்தி பாணிமுனி.
சாந்தி பாணிமுனி.
It's described that His teaching Krishna was like the cloud pouring rain into the ocean.
அவர் சாந்திபணி முனியானவர் கிருஷ்ணருக்கு சொல்லி தரது எப்படி ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மேகங்களானது நீரை கடலுக்கு பொழியறது மாதிரி.
Because it appears that the cloud is giving nearer to the ocean, but actually the cloud is only taking that water from the ocean, is completely dependent on the ocean. So the cloud is not really giving water to the ocean, it's taking and then returning.
ஏன் அப்படின்னா, அந்த மேகமானது வெளி தோற்றத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலுக்கு தண்ணீர் கொடுக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் தான் அந்த மேகத்துக்கு தண்ணீர் கொடுக்குது. அந்த மேகமானது அந்த கடலை சார்ந்துதான் இருக்கு, கடல அடிப்படையா வச்சுதான் இருக்கு.
So in the same way, Sandipani Muni appeared to be teaching Krishna, but actually he was just telling him what he already knew.
ஆனா உண்மை நம்ம வெளிப்படையில பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சாந்திபணி முனி சொல்லி தர மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில அவர் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அந்த தெரிஞ்சதையே திரும்பி அவர் சொல்லித்தரார்.
Now at this time Krishna had already left Vrindavan.
So இந்த சமயத்துல கிருஷ்ணர் ஏற்கனவே விருந்தாவனத்தை விட்டு வெளியில வந்திருந்தார்.
And he was known as an aristocratic member of the or a son of the aristocratic Vrishni dynasty.
அப்ப அவர் ஒரு ரிஷ்ணி குலத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய ஒரு பையனா கருதப்படுறார், ஒரு இளவரசரா இருந்தார்.
But it wasn't that when he went to Sandipani Muni, he didn't protest that I'm from a big family, that you don't engage me, you don't make me acharandasavannicho, you don't make me a humble servant. No, everyone has to be a humble servant.
அவர் அங்க போய் இருந்தபோது அவர் வந்து சாந்திபணி முனிகிட்ட சொல்லல, நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன், அதனால நீங்க வந்து என்ன தாசவா நீச்சவா மாத்தாதீங்க, என்ன வந்து ஒரு அடக்கமான ஒரு பணிவான ஒரு சேவகனா மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல.
So all kinds brahmachari is supposed to do all kinds of menial services.
ஏன்னா பிரம்மச்சாரிகள் எல்லா விதமான உடல் சார்ந்த சேவைகளையும் செஞ்சாகணும்.
Fetching water.
தண்ணி குடுக்கிறது.
Those days there were no taps.
அப்பெல்லாம் வந்து நம்ம டேப்லாம் எதுவும் கிடையாது.
There was, up until recently in India, there was one whole caste all over India. They were called water bearers, and they would just bring water. And that's their whole job.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்தியாவில ஒரு வகையான பிரிவினர் இருந்தாங்க. அவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது.
So bringing water, we were just discussing fanning the guru, no electric fan, so we have to fan.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விவாதம் பண்ணி பேசிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா நம்ம விசிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் எந்த விதமான மின்சாரம் கிடையாது, கையில விசிறி வச்சுதான் விசிறோம்.
Even recently one devotee was telling me how he was the now he's very old, but in his childhood, in his youth, he was the servant of an elderly sannyasi. So he used to fan him all night in the summer.
சமீபகாலத்துல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர் இப்ப வந்து பெரிய வயசானவரா இருக்கார், ஆனா அவர் சின்ன குழந்தையா இருந்த போது அவர் ஒரு முதிர்ந்த சன்னியாசிக்கு ஒவ்வொரு ராத்திரி முழுமே வந்து கையை வச்சு விசிறிட்டே இருப்பார்.
And then all day different services also.
பல நேரத்துல பல விதமான சேவைகள் இருக்கும்.
One devotee was telling that the way we used to, this he's from Gauriamath in the time of Bhaktisiddhanta Saraswati. So he said, the way we used to serve the sannyasis, nowadays people can't imagine to serve even their own guru like that.
அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்க சன்னியாசிகளை எந்த வகையில அவங்களுக்கு சேவை பண்ணுவோமோ அந்த வகையில இன்னைக்கு குருக்களை கூட சேவை பண்றதுக்கு யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க.
So life of menial service.
அவங்க வாழ்க்கையானது முழுக்க முழுக்க உடல் சார்ந்து நம்ம சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையா அமையும்.
Krishna, he became caught in the storm in the forest when he was collecting wood.
கிருஷ்ணர் தன்னுடைய குருவுக்காக மரத்துண்டுகளை சேகரிக்க போனப்ப அவர் புயல் கொண்ட மலையால மாட்டிக்கிட்டார் காட்டுல.
So collecting wood is a very menial service.
போய் மரக்குச்சிகளை சேகரிக்கிறதுங்கிறது ஒரு கீழ்த்தரமான ஒரு சேவையா நம்ம நினைக்கலாம்.
In India today, only the very poorest people, they collect wood, isn't it?
இந்தியால இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏழை மக்கள் தான் மரக்குச்சிகளை சேகரிப்பாங்க.
But Krishna was doing.
ஆன கிருஷ்ணர் அதை தான் பண்ணிட்டு இருந்தார்.
Very happy to serve his guru.
அவர் தன்னுடைய குருவை சேவை பண்றதுல ரொம்ப திருப்தியா இருந்தார்.
And they would study.
அதே சமயத்தில் அவங்க படிப்பாங்க.
And in this way, they would understand what is the purpose of life.
இந்த வழிமுறை மூலமா வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க.
To study Shastra without service attitude, we will not understand.
சாஸ்திரங்களை சேவை மனப்பான்மை இல்லாம நம்ம படித்தோம்னா அதுல இருந்து நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாது.
This is the proper combination. Study and service.
இதுதான் முறையான இணைப்பு. அதாவது படிக்கிறது அதே சமயத்துல சேவையும் செய்யறது.
And of the two, service is more important.
அந்த ரெண்டுல சேவைங்கிறது ரொம்ப முக்கியமானது.
Because even if one doesn't study Shastra, if he performs service, then Shastra will be, the knowledge of Shastra will be revealed in the heart.
ஏன் அப்படினா ஒருத்தர் சாஸ்திரங்களை படிக்காட்டி கூட சேவை மனப்பான்மையோட சேவை செஞ்சிருந்தார் அப்படின்னா அப்ப சாஸ்திரங்களுடைய ஞானம் எல்லாமே அவருடைய இதயத்துல தானாவே வெளிப்படுத்தப்படும்.
There are many examples of this.
அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு.
In the Gauriamat, that means our Prabhupada's Guru's organization. This is talking about
1920-1930
like this. So, one man joined who had good material education but no knowledge of Shastra.
ஒருத்தர் அங்க மனத்துல வந்து சேர்ந்தார். அவருக்கு நல்ல பௌதிக கல்வி நிறைய இருந்தது, ஆனா சாஸ்திர ஞானம் கொஞ்சம் கூட அவருக்கு கிடையாது.
So he was very impressed by the lectures given by some of the sannyasis.
அவர் அங்கிருந்த சன்னியாசிகள் சிலர் கொடுத்த உபன்யாசங்களால கவரப்பட்டார்.
And he thought, they're very erudite in Shastra.
அவர் நினைச்சார் இவங்க எல்லாமே சாஸ்திரங்கள்ல ரொம்ப புனைந்தவர்களா இருக்காங்க.
So he thought, he asked Bhaktisiddhanta Saraswati Thakur that you please have one of these sannyasis train me so I can understand Shastra.
அவர் பக்திசிதானந்த சரஸ்வதி தாகூர் கேட்டார், தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளை யாராவது ஒருத்தங்களை எனக்கு பயிற்சி கொடுக்க சொல்லுங்க, அது மூலமா நான் சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னார்.
So Bhaktisiddhanta Saraswati Thakur said, you go to Ram Das, he will train you in Shastra.
அவர் சொன்னார், நீ வந்து ராம்தாஸ் கிட்ட போ, அவர் உனக்கு சாஸ்திரங்களை பத்தி சொல்லி தருவார்னு
சொன்னார். So he asked different devotees, who is that Ram Das?
அவர் பல்வேறு பக்தர்களை கேட்டார், யார் அந்த ராம்தாஸ்?
So I said, Ram Das, he works in the garden.
அவர் சொன்னார், ராம்தாஸ் அவர் வந்து தோட்டத்துல வேலை செய்யறவராச்சே.
So he went to find Ram Das and Ram Das was in the garden.
அவர் ராம்தாஸ் தேடி போனார். ராம்தாஸ் அவர் தேடின மாதிரி தோட்டத்துல இருந்தார்.
And he, so this this gentleman said that, well, Guru Maharaj sent me to you to learn Shastra. He said, no, I think you made some mistake. I don't even know how to read and write. What do I know about Shastra? So, but I know how to do service in the garden.
எனக்கு இந்த தோட்டத்துல எப்படி சேவை பண்றதுங்கறத தான் தெரியும்.
So why don't you help? You see, pick up this garbage and help water and then dig here.
அதனால ஏன் எனக்கு நீங்க இந்த தோட்டத்துல வேலை செய்யறது உதவி செய்ய கூடாது? இந்த குப்பையை கொஞ்சம் ஓரமா ஊத்துங்களேன், இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களேன், இந்த செடியை கொஞ்சம் அகற்றி அந்த பக்கம் வைங்களேன் சொல்லி சொன்னார்.
So after some time that man went back to Bhaktisiddhanta Saraswati and said that, are you sure you meant Ram Das? I mean, he's very good in gardening. He engaged me in gardening, but he didn't teach me anything about Shastra.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பக்தி சாஸ்திரத்தை பார்க்கிட்ட போய் சொன்னார், நீங்க கண்டிப்பா என்ன ராம்தாஸ் தான் அனுப்புறீங்களா? ஏன்னா ராம்தாஸ் அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரராச்சு, அவரு நல்ல தோட்டங்கள் கலையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தார், ஆனா அவருக்கு சாஸ்திரம்லாம் எதுவும் தெரியலையே சொல்லி பக்தி சாஸ்திரத்தை பார்க்கிட்ட கேட்டார்.
பக்தி சாஸ்திரம் சார், ஐ டிட் மேக் எனி மிஸ்டேக்.
பக்திதான் சொன்னா நான் எந்த விதமான தவறும் பண்ணவே இல்லையே.
You go to him and learn about Shastra. So then that man went back again. Said, Guru Maharaj said, I should learn Shastra from you. What can I speak? Said, well, it's Guru Maharaj's order, so you have to teach me. So then Ramdas spoke whatever he understood from hearing the lectures. And his realization was so strong that by serving here, then Guru is satisfied, Krishna is satisfied, and by serving and chanting, this is the perfection of life. So actually he had full realization without studying in the formal
manner.
Because he was Sevanmuk, which means he had an attitude, service attitude. Yasya deve para bhakti yatha deve tatha guru tasyaite katita hyartha prakashante mahatmanaha. Please give the translation.
Yarakunde Krishna vele guru vele matayada nambike irukko avarku veda gyanam ellame adanude gyanam ellame avargale idheyathukala thanave kudukapadum.
Atashri Krishna Namadi Nabhaved Grahim Indriya Sivan Mukhe Hijivada Swayameva Spurati Agaha. Give the translation.
Krishna Rude Namam Krishna Rude Lilegali Delamai Namurude Baudhika Purangala Vachinama Derji Kamudia Ada Derji Kudam of Dina Nama Seve Muramada Ada Derji Kudim and the Seve Anadi Namurude Nakin Muram Kodama Kudia Seve Arkana.
So if one has a very strong attitude of service, even if one doesn't study Shastra, then the essence of Shastra will be revealed within the heart. And even if one is very learned in Shastra, if there's no proper service attitude, then that knowledge will not help us very much.
அதே சமயத்துல ஒருத்தர் சாஸ்திரங்கள்ல நல்லா கற்றறிந்தவரா இருந்தா கூட அவருக்கு சேவை மனப்பான்மை இல்ல அப்படின்னா அந்த ஞானமானது நமக்கு எந்த விதத்திலுமே உதவி செய்யாது.
Just like Karna,
உதாரணத்துக்கு Karna,
he came to Parashuram for learning, came as a disciple to Guru.
அவர் பரசுராமர்கிட்ட வந்து கத்துக்கிறதுக்காக வந்தார் ஒரு சிஷ்யனை போல குருவை நோக்கி.
To learn the Astra Shastra. To learn about the, how to use weapons. And he served him very nicely. But he deceived him by lying to him that I am a Brahmana. So he was serving so nicely that when Parashuram was resting with his head in Karna's lap and some severe bug was biting in the leg of Karna and blood was coming, he didn't want to disturb Parashuram. He was serving very nicely, but there was some basic defect was there, was that he had deceived Parashuram. So by this time he had already learned everything from Parashuram.
இந்த நிகழ்ச்சியில் நடந்தப்போ பரசுராமர் இருந்து அவர் எல்லாத்தையுமே கற்றறிந்தவரா இருந்தார்.
But Parashuram cursed him that when you most need this knowledge you will forget it all.
அத பார்த்ததுக்கு அப்புறம் பரசுராமர் அவருக்கு சாபம் கொடுத்தார், இந்த ஞானத்தினுடைய மிக முக்கியமான தேவை உனக்கு எப்ப ஏற்படுதோ அப்ப இது எல்லாத்தையுமே நீ மறந்துடுவன்னு சொல்லி சாபம் கொடுத்தார்.
So without service attitude, whatever we learn is, it all becomes useless.
அதனால சேவை மனப்பான்மை இல்லாம நம்ம எதெல்லாம் கத்துக்கிறோமோ அது எல்லாமே உபயோகமற்றதாவே போயிடும்.
All of Shastra is simply meant to teach us Jivesuru Poi Krishna Nityadas.
Ella Shastrame namakku ore oru karatha solli tharadhukaga ulladhu dhaan, edhavadhu Jivesuru Poi Krishna Nityadas.
To be a servant, proper servant means Anya Abhilashita Shunyam, free of other, any other desire but to satisfy Krishna.
ஒரு முறையான சேவகனா திகழ்றது அப்படின்னா அன்யாபிலாஷித சூன்யம், அதாவது இதர வித ஆசைகள் எதுவுமே இல்லாம செயல்படுறதுன்னு அர்த்தம்.
But we have so many desires.
ஆனா நமக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கு.
Hoya mayar das kori nana abhilash. When we become the servant of Krishna, we get so many desires.
நம்ம கிருஷ்ணருடைய சேவகனா ஆகும்போது நமக்கு பல்வேறு ஆசைகள் வருது.
So brahmachari life is meant for learning sense control.
அதனால பிரம்மச்சாரி வாழ்க்கையானது புலன் கட்டுப்பாட கத்துக்கிறதுக்காக ஏற்பட்டதாகும்.
One learns sense control by living a life of discipline.
ஒருத்தர் புலன் கட்டுப்பாட எப்படி கத்துக்கிறார் அப்படின்னா ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது மூலமா.
Without discipline and self-control, no one can be successful in life.
ஒழுக்கமும் புலன் கட்டுப்பாடும் ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா அவர் வாழ்க்கையில வெற்றிகரமா வர முடியாது.
Without discipline and self-control, we're just like monkeys.
நாம ஒழுக்கமும் புலன் கட்டுப்பாடும் இல்ல அப்படின்னா நம்ம குரங்குகளை போல வாழ்றோம்னு அர்த்தம்.
Monkeys just jump around and cause a disturbance.
குரங்குகள் ஒவ்வொரு அங்கங்க தாவிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கக்கூடியவை.
In modern life, they're encouraging people to be monkeys.
நவீன காலத்துல மக்கள் எல்லாரையும் குரங்குகள் ஆகிறதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க.
If you see students in the college, then they're just all shouting, wow! They're just like there's not much difference between them and monkeys.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா நடைமுறையில கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கத்திட்டு விளையாண்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போது அவங்களுக்கும் குரங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தெரியலாம்.
In modern educational institutions are the perverted reflection of gurukuls.
இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் எல்லாமே உண்மையான குருகுலத்தினுடைய பிரதிபலிக்கப்பட்ட ஒரு பிம்பங்கள்.
Instead of sense control, they're totally uncontrolled.
புலன் கட்டுப்பாடு பதில மொத்தமும் கட்டுப்பாடே இல்லாம இருக்கக்கூடியது அவங்களுக்கு சொல்லி தராங்க.
So no one can lead a responsible life unless there's sense control.
யார் ஒருத்தர் புலன் கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்க வந்து எந்த விதமான பொறுப்புள்ள வாழ்க்கையும் வாழ முடியாது.
Now, like I say, in modern life, this gurukul system isn't really there.
In namagala sonamari inda navina kaalathila gurukula vaalkai murai abingiradhu illama poiduchu.
There are still some gurukuls going on, a few.
Ippa kuda anga inga edho konjam gurukulangal irukku.
I've seen some nice gurukuls where the boys are trained nicely.
Na paathirukken oru sila gurukul anga vandu anga irukkakoodiya maanavargal romba arumaiya kattru therapadraanga.
But nowadays there's a new kind of cheating system in which they call a school a gurukul and they just teach all secular subjects and they teach them maybe a few shlokas from Bhagavad Gita also.
இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏமாற்றக்கூடிய குருகுலம்னு இருக்குது. ஏமாற்றக்கூடிய குருகுலம்னு இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா குருகுலம் அப்படின்னு வெளியில போட்டுட்டு அங்க வந்து சாதாரண பௌதிக பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, ஒன்னு ரெண்டு ஸ்லோகத்தையும் அங்க சொல்லி கொடுப்பாங்க.
Gurukul means one has to learn shastra.
Gurukulam appadina anga oruthar shastrathai kattukanum.
And actually training in sense control begins in the home, not in the gurukul, even before going to the gurukul.
Unmaiya solanum appadina indha pulan kattupadla payirchi abingiradhu veediliye aarambikkudhu. Gurukulathukku poradhukku munnadiye veetliye andha pulan kattupadu aarambikkudhu.
That's why it's said that the first guru is the mother.
அதனாலதான் சொல்லப்படுது ஒருத்தருக்கு முதல் குரு தன்னுடைய தாய்.
Because the mother is supposed to teach all this basic principles of shishtachar to the young children.
ஏன் அப்படின்னா ஒரு தாயினுடைய கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அடிப்படையான ஆச்சாரம் அடிப்படையான நடத்தைகளை சொல்லி தர்றது.
You have this word shishtachar, you know that word? Shishtachar. It means the Shishta means the respectable people. So it means the behavior, respectable behavior.
Shishta,
shishta.
Shishta achara, vina.
It means like
sadachara.
So nowadays, most people, almost no one has the opportunity to go to such guru courses. Prabhupada wanted to revive this gurukul system. But actually, all the centers of the International Society for Krishna Consciousness are meant for the same purpose. To teach everyone, whether they're young, old, male, female, whatever, what is the actual purpose of life and how to attain it. So the basic principle applies to everyone in every situation of
life.
That we have to develop love of Krishna. The basis of that is character training. Character training means there must be self-control. And a very strong desire to become spiritually advanced must be there. So many young men are also being given the chance to start their brahmachari life a little late. After they've been through the perverted reflection of education, they make at the age of 16, 17, 18, 20, 25, whatever, take up the life of a brahmachari. But it becomes more difficult to do so because of wrong training. Nevertheless, the same principle applies.
அப்படி இருந்தா கூட அதே தத்துவம் அடிப்படை தத்துவம் அங்கேயும் ஏற்படுத்தப்படும் அங்கேயும் நம்ம அமலாக்கப்படுது.
Now the way ISKCON is at present, mostly the brahmacharis who are living in the ashram, they're not directly on a day-to-day basis under the guidance of their initiating guru.
இன்னைக்கு இருக்கக்கூடிய ISKCONனுடைய நிலை பிரகாரம் நம்மளுடைய கோயில்களில் வசிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள் தங்களுடைய ஒவ்வொரு தினசரி நடவடிக்கைகளையும் குருவினுடைய கண்காணிப்புல இருந்து செய்யறது கிடையாது.
Of course, that's also a tradition. There's one system also. I mean, it's not that every boy would go to. Now, let's see, what are we saying here now? There are different kinds of gurus also. We find in Vedic tradition that many sannyasis, they used to travel widely and initiate, and then the training would be carried on by their senior disciples. Just like Sripad Ramanuja Acharya, he traveled very widely and initiated many people. He also had many sannyasi disciples and senior grihastha disciples.
அவருக்கு பல சன்னியாசி சிஷ்யர்களும் இருந்தாங்க அதே சமயத்துல பல கிரகஸ்த சிஷ்யர்களும் இருந்தாங்க.
who would give guidance to other devotees. So those who are living in the ashram, they should follow the principles of brahmacharya. Now, one feature of brahmacharya life is strict discipline.
பிரம்மச்சாரியின் வாழ்க்கையினுடைய ஒரு கொள்கை என்ன, ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, ரொம்ப கண்டிப்போட நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது.
That discipline is necessary for sense control.
இந்த ஒழுக்கமானது புலன் கட்டுப்பாடுக்கு மிகவும் அவசியம்.
And that was not only in brahmachari life, in every ashram.
இது பிரம்மச்சாரி வாழ்க்கையில மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ஆசிரமத்துக்கும் உட்பட்டது.
In grihastha life also, strict discipline was there. Young men would get married, but they'd be under the strict control of their father and grandfather still.
ஒரு இளைஞன் வந்து கல்யாணம் செஞ்சுப்பாங்க, ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கூட அவர்கள் தங்களுடைய தந்தை மற்றும் தங்களுடைய தாத்தாவினுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க.
I've seen some big rich businessmen of India. They may be like more than 40 years old with grown up children, but they won't do anything without the permission of their father.
நான் பாத்துர்க்க இந்தியால ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரா இருப்பாங்க, ஒரு 40 வயசு இருக்கும், அவங்களுக்கும் சின்ன குழந்தைகள்லாம் கூட இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அவங்களுடைய அப்பாவை கேட்காம அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்.
Now the culture is changing.
ஆனா இப்ப கலாச்சாரமானது மாறிப் போயிடுச்சு.
They're becoming, like I say, like monkeys.
அவங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி குரங்களை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
Undisciplined.
எந்தவித ஒழுக்கமும் இல்லாம.
Brahmachari life discipline, grihastha life discipline, and sannyas life means self discipline.
கிரகஸ்த வாழ்க்கையும் பிரம்மச்சாரி வாழ்க்கையானது ஒழுக்கத்தோட கூடியது, கிரகஸ்த வாழ்க்கையும் ஒழுக்கத்தோட கூடியது, சன்னியாச வாழ்க்கைங்கிறது சுய ஒழுக்கமுடையது.
When one no longer needs someone on top of him to control at every moment, then one is fit for sannyas.
எவர் ஒருத்தர் எப்ப எந்த சூழ்நிலையில அவங்களுக்கு மேல யாராவது இருந்து அவங்களை ஒழுக்க நெறிமுறைகள்ல வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கோ, அப்ப அவர் சன்னியாச வாழ்க்கைக்கு தகுதி உடையவர் ஆகிறார்.
Nowadays people, they resent such discipline.
இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒழுக்க முறைகளை மக்கள் எல்லாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
The training is you should just do whatever you like, however you like, whenever you like, if you like.
இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எப்ப பிடிச்சிருக்கோ, எந்த மாதிரி செய்யணும் பிடிச்சிருக்கோ, இல்ல உண்மையிலேயே பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்ப நீ செஞ்சா போதும் சொல்லுவாங்க.
That's quite different to finding your guru all night, isn't it?
அது உங்களுடைய குருவுக்கு ராத்திரி முழுக்க விசிறிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட தோற்றமா இருக்குல்ல.
But this idea of you do whatever you like, however you like, whenever you like, this, what is this idea? This is monkey philosophy.
அதாவது எப்ப நமக்கு பிடிச்சிருக்கோ, யார நமக்கு பிடிச்சிருக்கோ, என்ன சூழ்நிலை நமக்கு பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி நம்ம காரியங்களை செய்யறது அப்படிங்கிறது யாருடைய கருத்து? அது குரங்களுடைய கருத்து.
There's no question of sense control unless one accepts authority in one's life.
நம்மளுடைய புலன் கட்டுப்பாடுங்கிறதுக்கு அதுக்கான எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரியை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா.
But in the modern age, the idea is that we should just enjoy sense gratification as much as possible. So people are not interested in following any authority. They just want to enjoy themselves.
ஆனா நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே புலன் உணர்ச்சியில தான் ஆர்வமுடையவர்களா இருக்காங்க. அதனால மக்கள் யாருமே எந்த ஒரு அதிகாரிகிட்டையும் பணி எடுத்துட்டு முன்வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க.
But the result is that they think they're enjoying themselves, but they're just like monkeys and they're not happy.
பலன் என்ன அப்படினா, அவங்க தங்களை அனுபவிக்கிற மாதிரி நினைச்சா கூட அவங்க குரங்களை போலவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க.
So this brahmachari life is the basis of civilized life.
பிரம்மச்சாரி வாழ்க்கையானது ஒரு நாகரிகமடைந்த வாழ்க்கையினுடைய அடித்தளமாகும்.
And those who have joined the brahmachari ashram, they should be very serious.
அதனால யார் பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இணைறாங்களோ அவங்க ரொம்ப மும்மரமுடையவர்களா இருக்கணும்.
Actually, everyone should be very serious.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே மும்மரமுடையவர்களா தான் இருக்கணும்.
Without seriously practicing Krishna consciousness, no one can be successful.
ஏன்னா கிருஷ்ண பக்திய மும்மரமா பயிற்சி செய்யல அப்படின்னா யாருமே வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில.
To do anything properly in this world, you have to do it with attention.
இந்த பௌதிக உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முறையா செய்யணும் அப்படின்னா அதை நம்ம கவனத்தோட தான் செஞ்சாகணும்.
In a responsible, dedicated manner.
அது பொறுப்போட நம்மள அர்ப்பணம் செஞ்ச முறையில நம்ம செய்யணும்.
Just like a shopkeeper, he has to open his shop. If he thinks, oh, I'll just sit at home all day, then there won't be any business.
ஒரு கடை கடை வச்சிருக்கிறவர் அவர் கடையை திறந்தாகணும். அவர் நான் இன்னைக்கு ஏன் கடையை திறக்கணும், நான் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா அவருக்கு தொழில் நடக்காது.
Right? Sometimes he may think, well, I don't feel like going today.
அவர் சில நேரத்தில் இன்னைக்கு எனக்கு என்ன வேலைக்கு போகணும், எனக்கு கடை திறக்கணும் போல தோணலாம்னு சொல்லலாம்.
Still he has to go.
அப்படி இருந்தாலும் அவர் போய்தான் ஆகணும்.
Otherwise there's no business and the people may come and find it's closed and then they won't want to come ever again because they think it's not reliable.
Yeah, abrina abri avaru or naal andha kadai saathi vechirundar abrina makkal vandu paapanga indha kada pooti irukken solittu varamaatanga annaki mattum illa adukapra eppovume varam poiduvanga ena andha kadai mele irundha or nanmadippu poiduthu.
So brahmachari life isn't an escape from responsibility.
Adhanaala brahmachari vaalkai abingiradhu poruppana vaalkaiyil irundhu edho thappichu varadhukuriya vaalkaiyengiradhu kedaiyadhu.
Rather one should be most responsible because we are engaged in the most important paramartha, the topmost necessity of life.
Adhavida nama adhiga poruppulavargala irukrom ena nama nammude vaalkaiyinudaiya miga uyartha miga unnadamana thevaiyana seyalgala nama seyalpattirukrom. அதனால இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கைங்கிறது மிக உயர்ந்த பொறுப்புள்ள வாழ்க்கையாகும்.
Sometimes people think to become a brahmachari or a sannyasi because they think, well, material life is just too much problem.
ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து பிரம்மச்சாரி ஆவோ சன்னியாசி ஆவோ ஆவறதுக்கு விருப்பப்படுவாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌதிக வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்குப்பா, அதனால நம்ம பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ ஆயிரம் சொல்லுவாங்க.
So we'll join the ashram and easy life.
அதனால நான் வந்து ஆசிரமத்துல சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க.
Little bhajan, little bhojan, like this.
கொஞ்சம் பஜன் கொஞ்சம் போஜன்.
In Oriya there's one word, matwa.
ஒரியால ஒரு வார்த்தை இருக்கு மட்டுவானு.
மட்டுவ மீன்ஸ் someone who lives in a mutt.
மட்டுவா அப்படின்னா யார் ஒருத்தர் மடத்துல வாழ்றாங்களோ அவங்க.
So it's used as a disparaging term for a useless, idle, irresponsible fellow.
அந்த வார்த்தையை யார் ஒருத்தர் உதவக்கரையா இருக்கானோ, எந்த ஒரு விஷயமே இல்லாம தேராதவனா இருக்கானோ அவனை குறிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க.
But actually devotees, they should be more busy than non-devotees.
அதனால பக்தர்கள் அபக்தர்களை காட்டிலும் ரொம்ப மும்முரமா
அது
வெளியில போய் பிச்சை கேட்கறதா இருந்தாலும் சரி, அது பிரம்மச்சாரியுடைய தொழில்கள் வந்து வெளியில போய் பிக்ஷா வாங்கறது.
பிக்ஷம் study, whatever it may be, we should always be engaged.
படிக்கிறதா இருக்கட்டும், எதோ எந்த ஒரு சேவையா இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு சேவையில ஈடுபட்டு ஆகணும்.
Prabhupada writes here, a brahmachari hears only words concerning Krishna consciousness.
இங்கே பிரபுபாதர் எழுதுறார், ஒரு பிரம்மச்சாரியானவர் கிருஷ்ண உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கேட்கறதுல தன்னுடைய காலை உபயோகப்படுத்தணும்.
The pure brahmachari engages fully in Hare Nama Anusankirtan, chanting and hearing the glories of the Lord.
ஒரு தூய பிரம்மச்சாரியானவர் ஹரே நாமானு கீர்த்தனம், அதாவது பகவான் பற்றிய கீர்த்தனத்திலும் அகீர்த்தனமான செயல்களில் மட்டுமே ஈடுபடுவான் ஒரு தூய பிரம்மச்சாரி.
So sense control begins with controlling the tongue.
புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய நாக்க கட்டுப்படுத்துறதுல ஆரம்பமாகுது.
And the tongue has a tendency to talk all nonsense.
நம்மளுடைய நாக்கினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா எல்லா விதமான அபத்தங்களையும் பேசும்.
ரூப கோஸ்வாமி has written a very nice book, Sri Upadeshamrita.
ரூப கோஸ்வாமி ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார், ஸ்ரீ உபதேசாமிர்தான்னு சொல்லி,
which in 11 verses encapsulates all the important instructions of bhakti.
அந்த புதேசாமிரத்துல ஒரே வெறும் 11 பதத்துல பக்தியினுடைய எல்லா விஷயங்களையும் சாராம்சமா சுருக்கி ஒரு சூத்திரமா கொடுத்திருக்கிறார்.
Which ends with describing about residence at Radha Kund, which is such a high understanding, most people have no idea what it is whatsoever.
அந்த உபதேசாமிரதம் எப்படி முடியுது அப்படின்னா, ராதா குண்டத்துக்கு சேவை பண்றதுங்கிற ஒரு மிக உயர்ந்த ஒரு உன்னத தளத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் முடியுது. அதை பற்றிய விஷயங்கள் பெரும்பாலான ஜனங்களுக்கு தெரியறதே கிடையாது.
That means to engage in the service of Radha, which is even more than serving Krishna. But you may not understand this. That's a very high understanding.
அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, ராதாராணிக்கு சேவை பண்றதுங்கிறத சொல்லிட்டாரு. அதாவது ராதாராணிக்கு சேவை பண்றது அப்படிங்கறது கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதை காட்டிலும் உயர்ந்தது. இந்த விஷயங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு மிக உயர்ந்த ஞானம் நமக்கு தேவை.
So very high knowledge.
அது மிக உயர்ந்த அறிவு.
And the first words, the end is serving Radha. The first word, the beginning of this Upadeshamrita is Vacho Vegam, this controlling the tendency to speak.
அந்த உபதேசாமிரதத்தினுடைய கடைசி இது ராதாராணிக்கு சேவை பண்றதா, கடைசி கருத்து ராதாராணிக்கு சேவை பண்றதா இருந்தா கூட அதனுடைய முதல் கருத்து, உபதேசாமிரதத்தினுடைய முதல் பாகத்தினுடைய முதல் கருத்து என்ன அப்படின்னா, வாச்சோ வேகம், அதாவது நம்மளுடைய பேச்சினுடைய தூண்டுதலை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லப்படுது.
வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவா வேகம், உத்ரபஷ்ட வேகம், ஏதம் வேகம், யோ விஷ ஹேத தீர, சர்வமபிமம் பிரதிவிம்சசேஷாத். There are different vigors or urges of the senses.
நம்மளுடைய புலன்களுடைய பல்வேறு தூண்டுதல்கள் நமக்கு இருக்கு.
The urge of the tongue to speak.
நம்மளுடைய நாக்கினுடைய தூண்டுதல் என்ன அப்படினா பேசுறது.
ஆனந்த் blah 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 rubbish. ஆனந்த்
எப்பவுமே நிறுத்தாம blah 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 ஏதாவது பேசிட்டே இருக்கிறது.
It's the same in Tamil. Whether we speak rubbish in English or Tamil or whatever, rubbish is rubbish.
நாம அபத்தமான விஷயத்தை தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசு, ஆங்கிலத்துல பேசினாலும் சரி, எல்லாமே அபத்தமாதான் இருக்கு.
Then manasa vegam, we have so many desires in our mind.
அதுக்கடுத்து manasa vegam, நம்மளுடைய மனதுல பல்வேறு ஆசைகள் இருக்கு.
Then jiva vegam, we have so many desires for the tongue, nice food.
அதுக்கடுத்து ஜிவா வேகம், அதாவது நம்மளுடைய நாக்குக்கு நமக்கு பல விதமான ஆசைகள் இருக்கு. நாக்கு வந்து அருமையான உணவு பதார்த்தங்களை விரும்புது.
Then udara vegam, the udaram, the stomach wants to be filled.
அதுக்கடுத்து உதர வேகம், அதாவது ஒருத்தருடைய வயிறு வந்து ரொம்ப நிரம்பி வலியணும்.
The stomach, expands.
நம்மளுடைய வயிறு பெருசா ஒப்பிட்டு வரணும்.
We find some people that their stomach just hangs out.
நாம பார்க்கலாம் ஒரு சில மக்களுக்கு அவங்களுடைய வயிறானது முன்னாடி அப்படி தொந்தியா.
Is there a custom to fill it up?
ஏன்னா அவங்க அதெல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு உள்ள எடுத்து ரொப்பிக்கிட்டே இருக்கணும் ஆசையா இருப்பாங்க.
Then there is one more very strong sense, this the upasta means the genital, the desire to satisfy the genitals.
அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வேகம் இருக்கு, அதாவது அது நம்மளுடைய பிறப்பிருப்பினுடைய தூண்டுதல்களை கட்டுப்படுத்துறது.
These senses have to be controlled.
இந்த புலன்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும்.
Not such an easy job.
அது அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது.
One who can control the senses, he can actually be Jagat Guru.
யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி இருக்கோ அவர் உண்மையில ஜெகத் குருவா இருக்க முடியும்.
But this training is required.
ஆனா இந்த பயிற்சி ஆனது எல்லாருக்கும் தேவைப்படுது.
This is for grihasthas also.
இது கிரகஸ்தர்களுக்கும் உட்பட வேண்டிய தகுதிதான்.
There's grihastha ashram. Grihastha is also a ashram.
கிரகஸ்தர்களுடைய வாழ்க்கையானது அவங்களுடைய குடும்பமானது கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களும் ஆசிரமத்தில் வசிக்கணும்.
Grihastha should also be a brahmachari.
கிரகஸ்தர்களும் ஒரு பிரம்மச்சாரியை போலவே வாழ்க்கை நடத்தணும்.
In the sense that brahmacharati iti brahmacharya. Brahmacharya, the real meaning is to be fully absorbed in spiritual life.
எந்த விதத்துல அப்படின்னா பிரம்மச்சாரத்தை இது பிரம்மச்சாரியா, அதாவது ஒருத்தர் எப்பவுமே ஆன்மீக தளத்துல இருந்து செயல்படக்கூடியவரா இருக்கணும்.
So of course the whole living situation of brahmacharis and grihasthas is different.
வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை முறையை பார்த்தோம் அப்படின்னா அது பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தர்களுக்கும் வேறுபாடு உடையதா தோன்றும்.
But the essence is the same. We should make Krishna the center of our lives. If one has the opportunity to be trained as a brahmachari, that is very good.
ஒருத்தர் பிரம்மச்சாரியா பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது மிகவும் சிறந்ததாகும்.
But whatever situation of life we are in, we should live our lives in such a way that we are not controlled by our senses, but we control our senses by engaging them in the service of Krishna.
ஆனா அதே சமயத்துல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம நம்மளுடைய புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம அந்த புலன்களால கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த புலன்களை நம்ம கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும்.
Well, as I said, already these things are discussed in that book.
நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புத்தகத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு.
And many devotees have told me that's very helpful for their advancement in spiritual life.
பல பக்தர் என்கிட்ட சொல்லிருக்காங்க அந்த புத்தகமானது அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு.
Actually, it's based on everything I learned from Prabhupada.
உண்மையில அது நான் பிரபுபாதத்துல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அதை அடிப்படையா கொண்டே அந்த புத்தகம் அமைந்தது.
And not different things, but more some details I also learned from seeing traditional life in India like this.
ஒரு சில விஷயங்கள் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய புராதன பண்டைய வாழ்க்கை முறையை அலசியாலாந்து பார்த்து அதுல இருந்து ஒரு சில விளக்கங்களையும் தெரிஞ்சுட்டு அதையும் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கேன்.
Still there is some spiritual culture here.
இன்றும் கூட இந்தியாவில் கொஞ்சம் ஆன்மீக கலாச்சாரம் இருக்கு.
India's spiritual culture is not dead yet.
இந்தியாவினுடைய ஆன்மீக கலாச்சாரம் இதுவரைக்கும் இன்னும் மொத்தமா செத்து போகல.
This chanting of the holy names is giving new inspiration.
இந்த பகவானுடைய புனித நாமங்களை உச்சாரணம் பண்றதுங்கிற முறையானது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குது.
So everyone, whatever station of life you may be in, please chant Hare Krishna.
அதனால எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தயவு செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணுங்க.
Grihe thako, bane thako, sada hari bole dako. Whether one is a grihastha or sannyasi or whatever, everyone please chant the holy names of Krishna.
யா ஒருத்தர் கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வர்ணத்துல இருந்தாலும் சரி, அவர் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும்.
So we have some copies of that Brahmachari book. I might as well, having spoken about it,
inge
present it.
Yeah, we have some copies.
Yeah. So if anyone would like to learn more about this important subject in detail, that's available in that book.
Inga ipa nama pesna vishayatha patti indum vivarama therinjikkaradhukku yaarukku virupam irukko avangalukku andha vishayangal ellame indha pusthavathula romba theliva kodukapattirukku. Andha pusthavam inge irukku.
Are there any questions?
ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த புத்தகம்?
What is it? Bhakti Yoga Il Brahmacharya.
Krishna Bhakti Il Brahmacharya.
Krishna Bhakti Il Brahmacharya. This book is available. And in English also. Oh, this one's signed even. This someone's name is on it. So, any questions about this?
Is there any question here? சில பிரபுபாதர் வந்து பகவத்கீதையில ஒருத்த வந்து உடலையும் ஆத்மாவையும் வந்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, கிருஷ்ணரே அதை பாத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நம்முடைய வாழ்க்கை தேவை அவரே கவனிச்சுப்பாரா அப்படின்னு? உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கிறது சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நம்ம அதிகமா கவலைப்பட தேவையில்லை, கிருஷ்ணரே அதை பாத்துப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்முடைய ஆதார தேவைகளை அவரே பாத்துப்பாரான்றது
பகவத்கீதா. Krishna, we needn't to bother so much for keeping this material body and soul.
Uh-huh, uh-huh, uh-huh.
Is it mean that Krishna will take care of all of our necessities?
Well, what does Krishna say?
Krishna enna solra?
Who knows the verse? Well known verse.
யாருக்கு அந்த பதம் தெரியும்? ரொம்ப பிரபலமான பதம்.
அனன்யாஶ்சிந்தயந்தோ மாம் யேஜனா பரிபாசதே யோகக்ஷேமம் வஹாம்யஹம். Translation?
Krishna சொல்றார், யார் என்னுடைய பக்தியில முழுக்க தீர்க்கமா சஞ்சலமில்லாம ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுடைய பக்திக்கு தேவையோ அதை நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு.
So what does this mean?
So இதனால அர்த்தம் என்ன?
Means exactly what it says.
அதுல என்ன சொல்லியிருக்கோ அதான் அர்த்தம்.
Krishna is not cheating.
கிருஷ்ணர் நம்மள ஏமாற்றது கிடையாது.
But one thing we have to understand, the, what does this mean, this ananya chinta? We shouldn't think, I'll just put on tilak and then sit at home and Krishna was going to send me thousands of dollars. If we're fully dedicated to Krishna, then certainly, if we have the full faith in Krishna and we only act for His pleasure, then certainly Krishna will maintain.
கிருஷ்ணருக்கு மேல முழு நம்பிக்கையை வச்சுட்டு கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே நம்ம செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அவர் பார்த்துப்பார்.
But generally we don't have faith in this and therefore we have to do something else.
பொதுவா நமக்கு அதுல முழு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால நம்ம மற்ற காரியங்களை ஏதாவது செஞ்சாலும்.
A few years ago, I attended Rath Yatra festival in London. And the parade finished in a park where there was some festival. And I was sitting with my friend and senior god brother, His Holiness Jayadvaita Swami. When one lady came up in the West, it's like that. There's no culture that just women will walk up and start talking to men they've never seen in their life.
அங்க ஒரு பெண்மணி எங்கிட்ட வந்தார். ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரத்துல அந்த மாதிரியான கலாச்சாரம் கிடையாது. அங்க வந்து முன்னபின் தெரியாத ஆண்களுக்கு பேசறது பெண்கள் வருவாங்க.
So she said, I have a question. Said, how do you maintain? How do you live? And Jayadvaita Maharaj said, Krishna sends everything. He said, well, I don't understand. How do you eat? We don't do any work.
அப்ப அவங்க சொன்னாங்க, அது எனக்கு புரியவே இல்லையே, நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல, எப்படி நீங்க
சாப்பிடுறீங்க? கிருஷ்ணர்
அனுப்புறாரு.
She wasn't very satisfied and she walked away.
அந்த பெண்மணி அந்த அளவுக்கு திருப்தி அடையல, அவங்க போயிட்டாங்க.
2 minutes later, a devotee came with 2 plates of prasadam for us. We didn't know there was any prasadam arrangement. We hadn't made any plans, but just we brought some prasadam. So that's one consideration.
அது ஒரு வகையான நம்ம அதை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம்.
Another is also from Bhagavad Gita. What is that without one has to work, because without working one cannot even maintain the body.
பகவத் கீதை இன்னொரு செயல்பாடு சொல்லும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்துக்கிறதுக்காவது ஏதாவது வேலை செஞ்சாலும், ஏன்னா எந்த வேலையும் செய்யாம ஒருத்தரால தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்க முடியாதுன்னு.
So where's the samanvay between these two?
இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு நடுநிலையான ஒரு நிலை எங்க போய் நாம
samanvay, you know what that means? It means
middle portion, balance of
course. Yeah. Where's the harmonizing of these two?
எந்த சேவையில இந்த ரெண்டையும் நம்ம நடுவில் கொண்டு வந்து நிறுத்துறது?
Well, it's different for different people. The thing is, one who's always thinking of Krishna, he's also acting for Krishna. You don't, not that you just sit and think, but. Krishna will provide for his sincere devotees. Even in my childhood, I read some book, it was Lives of the Saints. I mean, stories of different saints in the Christian tradition. And there were some saints who lived on an island off the coast of England. Lindisfarne, even today is called Holy Island, although there are no one lives there anymore. It's just some rock. You can't grow anything there. No food there. So they would just sit and pray all day. This one saint was living there. And every day a big bird would come with a plate of food. Something like that Pakshi Tirtham they have near Madras. It's a little different, but the same thing. There's the point is, if we have full faith in the Lord, He will arrange. And actually, even if we don't have full faith, Nityo Nityanam Chaitanas Chaitananam Eko Bahanam Yovidatati Kaman, even those who don't believe in God, He's also feeding them. Where does food come from? Not from the bazaar. Comes by the mercy of Bhagavan. Anad bhavanti bhutani pajanyat anasambhavaha. All living beings subsist on food, and food is produced by rain. Parajanya Yagya Sambhuta, Yagya Karma, what is that? Yagya Karma? Samudbhava. The rain comes from Yagya, and Yagya comes from prescribed work. But nowadays people are sinful. No rain. You have experience of that here? Vella. Time to time it keeps raining. You chant Hare Krishna. I think it was about 1972, there was a tremendous drought all over Andhra Pradesh. So many millions of people were starving. And some leading citizens of Andhra Pradesh, they formed the Andhra Pradesh Drought Relief Committee. And they sent a letter to Prabhupada, who was at that time holding big Pandal programs in Hyderabad with thousands of people coming. And requesting that you ask all the people coming to your lectures to give something to donate to help these people. Prabhupada refused. He said, "This you cannot actually help people like this." He said, "Instead of you asking us to help with your effort, you come and help with our effort to spread Sankirtan. And by Sankirtan, then Sarva Labhya, everything we require will be provided." Kala Sabha Jayantyaya Gunagya Sarabhaginaha Yatra Sankirtanam Eva Sarva Labhyo Dipadyate. Those who are actually intelligent, who understand what's going on, they worship Kali Yuga. Kali Yuga is very good. Because simply by performing Sankirtan, everything is achieved. Everything will come by Sankirtan. But this increasing the sinful life, building factories and teaching people to have illicit sex, meat eating, gambling and intoxication, then you will get again and again tsunami, flood, drought, cholera, plague and so many things. One after the other you will get. You will organize one relief committee after another. But the real relief committee is chanting Hare Krishna. You get complete relief from birth and death. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama Rama.